இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தியானத்திற்குள்ளாம் கடந்து செல்லப் போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்த, மாலை நேரத்தில் தியானித்த செய்தியின் தொடர்ச்சியாக இந்த மாலை நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் என்ன தியானித்தோம் ஞாபகம் இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எதை பிரசங்கித்தாரோ அதை அவர் செய்தார். அதை தான் பார்த்தோம் இல்லையா, போன வாரத்தில் அதை பார்த்தோம். பவுல் என்ன பிரசங்கித்தாரோ அதை தன் வாழ்க்கையில் அபியாசம் பண்ணினார். இன்றைக்கும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்பதை தானே சில காரியங்களை சொல்லுகிறார். முதல்ல போன வாரம் பார்த்து பிரசங்கித்தது, இது பிரசங்கிக்கிறது அல்ல, இவர் தானாக தன்னை குறித்து தானே சொல்லுகிறார். என்னவெல்லாம் தன் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதையும் நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வாழ முடியும் என்பதற்கு அது ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறது. மறுபடியும் அதே தலைப்பு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:1
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்றார். அப்ப பவுலுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சரியான விதத்தில் ஒரு தேவ பிள்ளை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அந்த விதத்தில் அவர் பின்பற்றி இருக்கிறார். ஆகினாலே தான் பின்பற்றுகிற விதத்தை பார்த்து அந்த மாதிரியை வைத்து அதே போல மற்றவர்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தைரியமாய் சவால் விட்டு சொல்லுகிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தாலே நாமும் கூட கிறிஸ்துவை இப்படித்தான் பின்பற்றலாம் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்போ பவுலுடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் கிறிஸ்துவுக்கு நெருக்கமாய் சரியாக அவர் பின்பற்ற வேண்டிய விதத்தில் அவரை பின்பற்றினார். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து அவர் பின்பற்றின சில காரியங்களை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள். 9 நேராக வேதத்தை திறந்து கொள்வோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சந்தித்ததான சம்பவம் இந்த 9 ஆரம்பிக்கிறது. 6 வாசிக்கலாம்.
அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர்
நீ எழுந்து
பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார்.
பவுலுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் கிறிஸ்தவ வாழ்க்கை அவருக்கு இந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் அப்போஸ்தலர் 7 கடைசி பகுதியிலிருந்து நாம் பார்க்க முடியும். அங்குதான் அவருடைய வாழ்க்கையின் முதல் பகுதி ஆரம்பிக்கிறது. அந்த முதல் பகுதியே அவர் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்ததாகத்தான் அவருடைய வாழ்க்கையின் முதல் பகுதி ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த 7 அவர் சபைக்கு விரோதமானவராக, சபையை துன்பப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். 8 வரும்பொழுது அவர் தொடர்ந்து சபைகளுக்கு அதிக உபத்திரவங்களை கொடுக்கிற மனுஷனாக 8 அவருடைய காரியங்கள் வருகிறது. 9 ஆரம்பத்தில் வரும்பொழுதே பவுல் எருசலேமில் இருந்த சபையை அதிகமாய் துன்பப்படுத்தி முடித்துவிட்டு பின்பு தமஸ்குவுக்கு நேராய் புறப்பட்டு போகிறார். அந்த தமஸ்குவில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களையும் அடித்து சிறையில் அடைத்து அவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்று அவர் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் புறப்பட்டு போகிறார். அப்படி போகிற வழியில தான் அந்த வனாந்தரத்தில் போகும்பொழுது திடீரென்று ஒரு மதியான பகல் நேரத்தில் தேவ வல்லமை அவரை சந்திக்கிறது. ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவர் மேல் வீசுகிறது. அவர் தடுமாறி கீழே விழுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். கர்த்தர் அவரை பார்த்து பேசுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது இவனுக்கு புரிகிறது தன்னை சந்தித்த வல்லமை ஏதோ ஒரு பெரிய சக்தி என்பது மட்டும் அவருக்கு புரியுது. ஆனா யாருன்னு அவனுக்கு தெரியல. ஏதோ ஒரு பெரிய சக்தி தன்னை சந்திக்கிறது, அவ்வளவுதான் உனக்கு தெரியும். உடனே அவன் கேட்கிற, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அவர் யாருன்னு தெரியாமலே கேட்கிற, ஆண்டவரே நீர் யார்? உடனே இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை அந்த நேரத்தில் சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் அடுத்தவன் கேட்கிற காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கின்றேன்? அவன் கர்த்தரிடத்தில் அவர் யார் என்று தெரிந்த உடனே, அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு, அவர் தெரிந்த உடனே, அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்தான் என்று சொல்லி தெரிந்த உடனே, அவரோடு அவன் பேசின முதல் வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இதுதான் அவருடைய வாழ்க்கையின் அற்புதமான ஒரு ஆரம்பம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல விஷயங்களை நாம் செய்கிறோம், ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சுய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆரம்பத்தை பாருங்க, அற்புதமான ஒரு ஆரம்பம். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? அவன் வாழ்க்கையின் முதல் படியே தேவ சித்தத்தை கேட்டு அதன்படி செய்வதற்கு அவன் முதலடி எடுத்து வைக்கிறான். அல்லேலூயா, இது ரொம்ப முக்கியம். அப்போ அவனுடைய வாழ்க்கையின் முதலடியே கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் கேட்டான். அப்போ அவர் என்ன சொன்னாலும் அவன் செய்யறதுக்கு அவன் ரெடிங்கிறான், இது என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடி. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அருமையான முதல் ஆரம்பமே கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக தன் வாழ்க்கையை வைத்துக் கொண்டான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானது. தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. மனுஷனுடைய யோசனைகள், நம்முடைய சித்தங்கள் எல்லாமே குறைவுள்ளது. அது இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு அது போய் பிரச்சனையில் போய் முடியும். ஆனால் தேவ சித்தம் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தருக்கு சித்தம் என்று ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் கர்த்தர் திட்டம் போடுகிறார். ஆனால் பல நேரத்தில் அந்த திட்டங்களை நாம் அறியாமல் பல நேரத்தில் சுயமாய் பல நேரத்தில் செய்ய நினைத்து விடுகிறோம். நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை எப்படி நடக்கணும் என்றால், முதல் கட்டம் நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்பதை அவரிடத்திலேயே கேட்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அதுதான் அவருடைய காரியம். அவரிடத்திலே டைரக்டாவே கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? கர்த்தர் அதுக்கு பிறகு வழி நடத்துகிறார். நீ தமஸ்குவுக்கு போ, போகும்பொழுது அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். அங்கே அனனியா என்ற ஒரு சீஷனை கர்த்தர் சந்திக்கிறார். அவனுக்கு சவுலை குறித்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். சொல்லி அவனுக்காக நீ போய் ஜெபி என்று சொல்லி அவனை குறித்த ரகசியங்களை கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். முதல் கட்ட காரியத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொரு படியாக நம்மை நடத்துவார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு இந்த அனனியா மூலமாக எல்லா விஷயத்தையும் சொல்லலை. ஒரு படி அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், அதை சொல்றேன். ஆனா அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவன் ஜெபிக்க 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 அவன் வாழ்க்கையின் அனைத்து தேவ சித்தங்களையும் கர்த்தர் அவ்வப்போது தெரியப்படுத்தி நடத்தி கொண்டே போகிறார். ஆனா நமக்கு என்ன காரியம் இருக்கணும்னா, தேவ சித்தத்தை கேட்டு அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற மன விருப்பம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் கண்டிப்பாக தன்னுடைய சித்தத்தை நமக்கு பேசுவார். ஆமேன். அது ரொம்ப முக்கியம். ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:2 வாசிக்கலாம், 3 வாசிக்கலாம்.
என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்ப இந்த இடத்தில் கர்த்தரே அவரே முன் வந்து நமக்கு சொல்றார், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். இதுல என்ன தெரியுது, அவருடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்க முடியும். எந்த விஷயத்துல? எதுவும் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டுமா? இல்ல, கர்த்தர் சொல்றார், நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களை குறித்தும் தம்முடைய சித்தத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க எப்பொழுதும் அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப அதற்கு நம்மை ஆயத்தமாய் இருந்து, நம்ம வாஞ்சையோடு இருந்து, அவர் என்ன செய்ய, என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரு வழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த பவுல் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் கேட்டான். தேவ பிள்ளைகளுக்கு இந்த பழக்கம் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்யறதுன்னு தெரியலையா, ஒண்ணுமே செய்யாதீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாத பட்சத்தில் ஒண்ணுமே செய்யாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா தப்பா தான் செய்வீங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது அமைதலா இருந்து கர்த்தரிடத்தில் கேட்பது சரியானது, அதான் நல்லது. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா எதையுமே செய்யக்கூடாது, அமைதி காக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்டு அடுத்து அடி எடுத்து வைக்கணும். அப்பதான் காரியம் உங்களுக்கு சரியான விதத்தில் கைகூடும். அப்பொழுதுதான் உங்கள் காரியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றில் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம விரும்புகிறபடி கர்த்தர் பேசுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? கர்த்தர் நம்ம விருப்பப்படி தான் நம்ம நினைச்சிருப்போம், மனசுல வச்சிருப்போம். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் கேட்கும்போது எல்லாம் நம்ம விருப்பப்படி தான் அவர் இருக்கும்னு சொல்லி நினைக்க முடியாது. சில நேரத்தில் நாம் விரும்பாத சில காரியங்கள், நாம் நினைக்காத சில காரியங்களை கூட கர்த்தர் சொல்லுவார். ஆனாலும் சொல்றேன், அவர் என்ன சொன்னாலும் சரி, செய்கிறதற்கு உங்களுடைய மைண்ட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக கர்த்தர்களோடு கூட பேசுவார். முதல்ல கேட்கிற வாஞ்சை இருக்கணும், ரெண்டாவது செய்கிற வாஞ்சை இருக்கணும். ஆமேன். முதல்ல கர்த்தரிடத்தில் கேட்கிற வாஞ்சை இருக்கணும், ரெண்டாவது அவர் என்ன சொன்னாலும் செய்கிற வாஞ்சை அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தரும். ஆமேன். மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். ஒரு புத்தகம் ஒன்றிலே நான் வாசித்தேன், ஒரு தேவனுடைய ஊழியர் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். அவர் பிரான்ஸ் தேசத்தில் நடந்த சம்பவம் இது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் யார் என்று கேட்டால் நெப்போலியன், மாவீரனாகிய நெப்போலியன், பெரிய தளபதி. அவரும் இந்த தேவ மனுஷனும் சிறு வயதில் ஒன்றாக படித்தவர்கள், சின்ன வயசில் நண்பர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நெப்போலியன் அந்த நாட்களில் உலகத்தை கலக்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் இவர் சோர்ந்து போன இவர் ஒரு நாள் அந்த நெப்போலியனை பார்க்க போயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியா இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே குறைவா இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தடுமாற்றமா இருக்குது, எதுவுமே சரியில்லை என்று சொல்லி அவர் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அந்த நெப்போலியனை போய் சந்தித்தார். சந்திக்கும் பொழுது அந்த நெப்போலியன் ஒரு பெரிய ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணி ஒரு மலை பாங்கான ஒரு இடத்திலே அவர்கள் கேம்ப் அடித்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவரிடத்துல போய் பேசியிருக்கிறார். பேசி உங்கள் வாழ்க்கையில் இப்ப எப்படி இவ்வளவு வெற்றிகளை நீ சம்பாதிக்கிற, எங்கு போனாலும் நீ வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறியே, இதன் ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அதுக்கு நெப்போலியன் சொன்னாராம், என்னுடைய வெற்றியின் ரகசியம், இவ்வளவு தூரம் நான் வெற்றி அடைவதற்கு ரகசியம் என்னுடைய படை, அதற்குள் இருக்கிறதான் அர்ப்பணிப்பு. இவனை பார் என்று சொல்லி ரெண்டு போர் வீரர்களை அழைத்தான். அழைத்து அந்த மலைக்கு நேராக மலைப்பாங்கான இடத்துல ஃபார்வர்ட் மார்ச் நானாம். உடனே அந்த போர் வீரர்கள் மார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களாம், போனாங்களாம், நேராக போயிட்டே இருக்கிறாங்க. போன உடனே அவள் அபோட்டன் சொன்னாதான் அவங்க திருமணம். அபோட்டன் சொல்லவே இல்லை. நேர போய் அந்த மலை தாண்டி ஒரு பள்ளம் இருந்துச்சான், நேர போய் பள்ளத்தில் விழுந்துட்டாங்களாம். அந்த இடத்துல பள்ளம் இருக்குதே, அந்த இடத்துல என்ன ஆகும், விழுந்து என்ன ஆகும், எதை குறித்தும் யோசிக்கவில்லை. நேரம் போனாங்க, ஃபார்வர்ட் மார்ச் சொன்னவருக்கு நேர போய் அந்த பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. இவ அபோட்டன் சொல்லலை காரணம். அப்ப சொன்னானா, இதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம், நான் என்ன கமெண்ட் பண்றனோ அதை என் போர் வீரர்கள் அப்படியே செய்வாங்க, அதை குறித்து வேற எதையுமே சிந்திக்க மாட்டாங்க, நல்லதா கெட்டதா என்பதை எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. அப்போதான் இவர் உணர்ந்தாரா, இந்த போர் வீரர்கள் இந்த நெப்போலியனுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையே அப்படின்னு யோசிச்சார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் பவுலுடைய சக்சஸ் உடைய சீக்ரெட் ஃபர்ஸ்ட் காரியம். அவருடைய வெற்றியின் முதல் ரகசியம் என்னன்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு அவர் தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தார். அந்த காரியத்தில் தான் தைரியமா கர்த்தரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். கேட்ட உடனே கர்த்தர் அவருக்கு படிப்படியாக அந்தந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துகிறார், அதன்படி செய்கிறார். அதனால தேவ பிள்ளைகள், முதலாவது காரியம், தேவ சித்தத்திற்கு உங்களை முழுவதும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே செய்யுங்கள். அதை பத்தி செகண்ட் தாட்டே வர வேண்டாம். கர்த்தர் இப்படி பேசுகிறான்றதை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க. ஒரு முறைக்கு ரெண்டு தடவை கேட்டாலும் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார், திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆனால் அதன் பிறகு எதையும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு காரியத்தை செய்யுங்க, கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் காரியம் அதான். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்துவை பின்பற்றின முதல் காரியம், அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் கர்த்தருக்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன். இரண்டாவது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:12 வாசிக்கலாம்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடருகிறேன்.
இங்கே பார்க்கும் பொழுது இவர் ஒரு பெரிய அப்போஸ்தலர். இந்த பிலிப்பியருக்கு நிறுவனத்திற்குள் வரும் பொழுது பவுல் ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக மாறிவிட்டார். இப்பொழுது இவர் மூலமாய் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் செல்லுகிற இடத்திலெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு புதிய சபைகள் உருவாக்கப்படுகிறது. சபைகளுக்கு உரிய நிருபங்களை இவர் எழுதி கொண்டிருக்கிறார். சபைக்கு வேண்டிய சத்தியங்கள், நிருபங்களை இவர் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட லெவல்ல இவருடைய வாழ்க்கை உயர்ந்து விட்டது, சிறந்து விட்டது. அவருடைய வாழ்க்கை மேலான நிலைமைக்கு போயிடுச்சு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சபைக்கு அவர் கடிதம் எழுதக்கூடிய லெவலுக்கு அவர் வந்துட்டார். அப்ப தேவ சித்தத்தை ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு அப்போஸ்தலனாக நேரத்தில் அவர் மாறிட்டார். அப்படி மாறிட்ட அந்த நிலைமையிலும் அவருடைய கன்ஃபஷன் எப்படி இருக்குது பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ இது பவுலுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு நிலைமையிலே அவர் வந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தேறிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேல என்ன இருக்குது, அந்த எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ இரண்டாவது, தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒரு பெருமை அவருக்கு வரவில்லை. தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு பெருமை அவருக்கு இல்லை. நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாம் தேறிட்டேன் என்று நான் சொல்லவே மாட்டேன்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த பவுலுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம், பெரிய மனத்தாழ்மை அவருக்கு இருந்திருக்கிறது. மிகப்பெரிய மனத்தாழ்மை. நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் வெற்றிக்கு மிக முக்கியமான படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனத்தாழ்மை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:6 அப்படி சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம தாழ்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். பவுலுடைய வாழ்க்கையிலே படிப்படியாய் கடைசி வரைக்கும் உயர்ந்துட்டே போனார், எங்கேயுமே நிக்கல, உயர்ந்துகிட்டே தான் போனார். காரணம் என்னவென்றால், அவர் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அந்த மனத்தாழ்மை அவருக்கு ஆழமா இருந்துச்சு. இதே பிலிப்பியருக்கு எழுத நிருபத்திலேயே மனத்தாழ்மைக்கு ஒரு அடையாளம் சொல்றார் பாருங்க, 2:3 வாசிக்கலாம். ஒன்றையும்
வாதினாலாவது
வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே
ஒருவரையொருவர்
தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள்
மனத்தாழ்மைக்கு அடையாளம் என்ன? இதான் ரொம்ப அழகான டெபினேஷன் இந்த வசனம் தான். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, உங்களுக்கு உண்டான மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடவீர்கள். இதுதான் மனத்தாழ்மையுடைய இண்டிகேஷனே. இதுதான் மனத்தாழ்மைக்கு அடையாளம் என்ன? எனக்கு தாழ்மையா இருக்குது, எனக்கு தாழ்மை உண்டு அப்படின்னு சொன்ன அதுக்கு அடையாளம் என்ன? அப்படியே தலை குனிஞ்சிட்டு போறதல்ல, அப்படியே எல்லாரையும் வணக்கம் வணக்கம் சொல்றதல்ல. தாழ்மை என்பது அது மாயமான தாழ்மை. உண்மையான மனத்தாழ்மைன்றது வெளியில ஆக்ஷன்ல வெளியில வரதில்ல, இருதயத்தில் அறியப்படும். அது எப்படி அறியப்படும்? ஒரு நபரை பார்த்தால் அந்த நபர் ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னை விட அவன் சிறந்தவனா இருக்க முடியும் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். யாரை பார்த்தாலும் எங்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பம்சம் கண்டிப்பா அவங்ககிட்ட கண்டிப்பா இருக்க முடியும், அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும். புரியுது? நமக்கு எத்தனையோ விஷயத்தில் நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இருக்கிற புதுசா வந்தவங்க நம்மளை விட ஏதாவது ஒரு விஷயத்துல பெரியவங்களா இருப்பாங்க. ஆமென். அதெல்லாம் புரியணும். நம்ம எத்தனையோ விஷயத்துல ஜீனியஸா இருக்கலாம், நமக்கு தெரியாத விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சாதாரண நபர்கிட்ட நம்மளை விட சிறப்பா இருக்கும். அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். புரியுங்களா? ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். யார்கிட்டையும் கர்த்தர் நமக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பார், யார் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார், யார் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பார், யார் மூலமாக நமக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும்? புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம வந்து எல்லாம் தெரியுன்ற ஒரு இணைப்பு வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் யாரிடத்திலையும் கர்த்தர் நமக்கு பாடத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மனத்தாழ்மை. அப்போ எந்த ஒரு மனுஷரை பார்த்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே அவங்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஆமேன். வேதத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பாடம் சொல்லிக் கொடுக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அற்பமான ஜந்துக்கள் இடத்திலிருந்து கர்த்தர் பாட கற்றுக் கொடுப்பார். எறும்பை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிறார். எறும்பு இல்லையா, சாதாரண எறும்பை பார், அதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு இருக்கிற ஞானம் உனக்கு இல்லைங்கிறார். அந்த எறும்புக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை. சிலந்தி பூச்சிய பார், அது அரசருடைய அரண்மனையில் கூடு கட்டுகிறது, வலையை பின்னுகிறது, அதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். வெட்டுக்கிளிகளை பார், அது பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிறது, அதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். குடிமுசலை பார், அது கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிறது, அதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அற்ப ஜந்துக்கள், சாதாரண பிராணிகள், சாதாரணமான விலங்கினங்கள், சின்ன விஷயங்களை பார்த்து தேவ ஜனங்களுக்கு பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்றாரு. இது என்ன தெரியுதுன்னா, நம்ம என்றைக்குமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். புரியுதா? நான் இனி எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா க்ளோஸ். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்ட்டா முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற கடைசி நிமிஷம் வரையிலும் நாம ஏதாகிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை நமக்கு கண்டிப்பா இருக்குது. அதை மறந்து போகவே கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில் அந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும். அந்த தாழ்மை இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார், கனம் பண்ணுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை உள்ளவர் வெளிப்படுத்துவார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மை வந்தாதான் அடுத்தது மேன்மையே வரும். அப்ப மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனத்தாழ்மை, அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இது பவுலுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக இருக்கிறதை பார்க்கிறோம். மூணாவது விஷயம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலேயே 4 அதிகாரத்துக்கு போவோம். 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்.
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
எவ்விடத்திலும்
எல்லாவற்றிலும்
திருப்தியாயிருக்கவும்
பட்டினியாயிருக்கவும்
பரிபூரணமடையவும்
குறைவுபடவும்
போதிக்கப்பட்டேன்.
இந்த வசனத்து வரைக்கும் நம்ம கவனிக்கிறதே இல்ல. அதுக்கு அடுத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வசனம், 13வது வசனம். அது 13வது வசனத்தை படிப்போம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
இதுதான் நமக்கு எப்பவுமே ஃபேவரட்டான வசனம் இல்ல. இதைத்தான் நம்ம எப்பவுமே கவனிப்போம். இதை துண்டா எடுத்துக்கொண்டு நம்ம கவனிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னைக்குமே ஒரு வசனத்தை எடுத்தால் அதோட கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். எந்த பின்னணியில் எது சொல்லப்படுகிறது அது பார்க்கணும். சும்மா ஒரு துண்டா எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஏதோ தனியா எடுத்துட்டு பேசிட்டு இருக்க கூடாது. எதுக்கு சொல்லப்படுகிறது, எந்த பின்னணியில் சொல்லப்படுகிறது. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது. பெரிய அதிசயங்களை செய்கிறதற்கோ, அற்புதங்களை செய்கிறதற்கோ, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதற்கோ, பிசாசுகளை துரத்துகிறதற்கோ, வியாதி சுகமாக்குறதுக்கோ அவர் பேசல. அந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசவே இல்லை. இந்த வசனம் எந்த பின்னணியில வருது தெரியுமா? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினி கிடக்கவும் எனக்கு தெரியும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இதுதான் தேவன் கொடுத்த பெற. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த சொல்றான்னு தெரியுமா? நல்லா இருக்கிற நிலைமையிலும் வாழ எனக்கு தெரியும், மோசமான சூழ்நிலையிலும் வாழ எனக்கு தெரியும். அந்த பலத்தை கர்த்தர் எனக்கு பலப்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எந்த நிலைமையிலும் வாழ்வதற்குரிய பலன் எனக்கு இருக்கிறது. அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். புரியுது? அப்ப நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மனரம்யம் என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும், மனரம்யம். அப்போ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. யாருக்குமே சொல்றேன், சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி கிடையாது. அவர் அந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் கூட எப்பவுமே ஒரே மாதிரி கிடையாது. ஒரு நாள் ஊழியத்தில் பெரிய வெற்றி, அடுத்த நாட்கள்ல பார்க்கும்போது அவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கல்லெறிகிறதற்கு ஒரு கூட்டம். ஒரு நாட்களில் அவர் கூட்டத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள். அடுத்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அநேகர் அவருக்கு விரோதமாய் குறுக்கு கேள்வி கேட்டு அவரை குற்றப்படுத்துகிறதற்கு வகை தேடுகிறார்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையில கூட, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது அவருக்கு கூட ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது, பவுலுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகிறேன், ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது. சூழ்நிலைகள் மாறும். ஒரு நாள் சந்தோஷப்படக்கூடிய காரியம் வரும், அடுத்த நாள் துக்கப்பட வேண்டிய காரியம் வரும். ஒரு நாள் எல்லாமே காரியம் கைகூடுகிறது போல இருக்கும், அடுத்த நாள் எதுவுமே நடக்காதது போல இருக்கும். மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஒரே மாதிரி எல்லாருக்கும் சொல்லி யாருமே எதிர்பார்க்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதையும் அக்செப்ட் பண்ண தெரியற நமக்கு அதையும் அக்செப்ட் பண்ண தெரியணும். சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள தெரியற நமக்கு துக்கத்தையும் குறைச்சலையும் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு தெரிய வேண்டும். எப்பவுமே நமக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும் நினைக்க முடியாது. ரெண்டையும் சரி விகிதத்தில் ஏற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். அந்த சரி விகிதத்தில் ஏற்றுக்கொள்ள தெரியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருடமை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு எமோஷனலான ஆட்கள். அப்ப எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு சும்மா சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். அவர்கள் எகிப்திலே 400 வருஷங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். 400 வருஷங்கள் அவர் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது கர்த்தர் மோசேயை அந்த இடத்தில் எழுப்பி பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் கர்த்தர் மகாவாதைகளினால் வாதித்தார். 10 வாதைகளை கொடுத்து அவருடைய கடுமையாய் வாதித்தார். பின்பு கர்த்தர் இந்த யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அந்த 14வது அதிகாரத்தில் கர்த்தர் அவளுக்கு பலத்த காரியங்களை செய்கிறார். மோசையை கர்த்தர் லீட் பண்ணி கொண்டு வருகிறான், ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு வருகிறான். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் வருகிறார், அவர்களுக்கு முன்பாய் தடையாய் நின்ற செங்கடலை கர்த்தர் பிளக்கிறார். பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போடுகிறார். இப்படி மிகப்பெரிய வெற்றி, மகா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார், பலத்த அற்புதத்தை செய்கிறார், அந்த ஜனங்களை விடுதலை செய்து அற்புதமாய் கொண்டு வருகிறார். இப்ப இந்த 14 அதிகாரத்தில் அதெல்லாம் நடக்கிறது. நடத்தின பிறகு பாருங்க, 15 அதிகாரத்துக்கு பாருங்க, ஆரம்ப முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன்,
கர்த்தரை பாடுவேன்,
அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்,
அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்,
குதிரையையும்
குதிரையையும்
குதிரை வீரனையும்
குதிரை வீரனையும்
கடலிலே தள்ளினார்,
கடலிலே தள்ளினார். பாருங்க, இந்த 15 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம், சந்தோஷத்தோடு பாடுகிறார்கள், சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறார்கள். 21 வசனத்தை வாசிக்கலாம்.
மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும்
குதிரையையும்
குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள்.
கடலிலே தள்ளினார். 20 வசனத்தையும் படிப்போம்.
ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம்,
ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம்,
மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து,
தம் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால்,
சகல ஸ்திரீகளும்
சகல ஸ்திரீகளும்
தம்புருக்களோடும் நடனத்தோடும்
தம்புருக்களோடும் நடனத்தோடும்
அவளுக்கு பின்னே புறப்பட்டு,
அவளுக்கு பின்னே புறப்பட்டார்கள். ஆரோனுடைய சகோதரி, மோசையுடைய சகோதரி மிரியாம் தம்புரு எடுத்துக்கொண்டால், அவளோடு கூட அநேக ஸ்திரீகளும் தம்புருக்கள் எல்லாத்தையும் இசைக்கருவிகள் எடுத்துக்கொண்டாங்க. ஒரே நடனமாடி துதித்தாங்க, ஒரே செலிபிரேஷன் தான், ஆடுனாங்க, பாடுனாங்க, கொண்டாடினாங்க. எதற்காக? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தார், பார்வோனையும் அவனுடைய சேனைகளை கர்த்தர் செங்கடலை கவிழ்த்து போட்டார். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த உடனே அவங்களால தாங்க முடியல, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மிகப்பெரிய ஒரு செலிபிரேஷன் நடந்துச்சு. 15 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம். ஏன்? கர்த்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். அவர்களை 400 வருஷம் அடிமைத்தனம் பண்ணினதான பார்வோனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். இந்த சரித்திரம் 21 அதிகாரம் வரைக்கும். 22 வசனம், அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கலாம்.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான், அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய்,
வந்த உடனே அடுத்த சம்பவமே சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய்,
3 வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்த போது,
மாராவிலே நடந்த போது,
மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது,
அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது,
அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது,
மாரா என்று பெயரிடப்பட்டது.
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து,
மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து,
எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள்,
எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அடுத்த சம்பவமே வேற மாதிரி ஆயி போச்சு. இந்த 15 அதிகாரத்தில் பாருங்க, 21 வசனம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு, 22 வசனத்தில் அப்படியே ட்விஸ்ட் ஆயிடுச்சு சூழ்நிலை. ஆடினாங்க, பாடினாங்க, கொண்டாடினாங்க, எல்லாம் இந்த கொண்டாடுறதுல எங்க போச்சு? 21 வசனம் வரைக்கும் இருந்த கொண்டாட்டம் 22 வசனத்தில் இல்லை, சூழ்நிலை மாறிவிட்டது. அதுக்கு நெக்ஸ்ட் 3 இன்றைக்கு முன்னால பார்க்கும் பொழுது செங்கடலை கடந்து வந்தாங்க, சமுத்திரத்தின் வழியே கடந்து வந்தாங்க. ஆனா நெக்ஸ்ட் 3 அடுத்துக்கு அடுத்த 3 டோட்டலா சூழ்நிலை மாறிடுச்சு. தண்ணியே இல்லாம இருக்கிறாங்க, இப்ப கடலுக்குள்ளே வராங்க, அதுக்கு 3 குடிக்கிறக்கே தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. எப்படி சூழ்நிலை பாருங்க, அப்படியே தலைகளை மாறி போச்சு. 3 தண்ணி இல்லை. மாறாண்ட இடத்துக்கு வராங்க, அங்க ஒரு நீரூற்று இருக்கிறது, அதை எடுத்து வாயில வைக்க முடியாத கசப்பு. உடனே மோசைக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று முறுமுறுக்கிறார்கள். அப்ப இந்த ஜனங்களுக்குள் என்ன இல்லை? மனரம்யம் இல்லை. சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களால் ஒரு குறைச்சலை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களால் முடியல. பாருங்களா எவ்வளவு டக்குன்னு சம்பவம் சூழ்நிலை மாறுது. பாருங்க, சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களால் ஒரு குறைச்சலை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ரொம்ப டேஞ்சரான காரியம். அதான் பவுல் சொல்றாரு, குறைச்சலாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் போதிக்கப்பட்டேன். குறைச்சலா இருக்கிறதுக்கு நான் போதிக்கப்பட்டேன், பட்டினியா இருக்கிறதுக்கு நான் போதிக்கப்பட்டேன், பரிபூரணமா இருக்கிறதுக்கு போதிக்கப்பட்டேன், எல்லாத்திலையும் நான் போதிக்கப்பட்டேன், எப்படியும் நான் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஆனா இந்த ஜனங்களுக்கு அது இல்லை. அப்போ இது ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் இப்ப உங்களுக்கு காமிச்சேன். அப்ப இதே போலதான் அவங்க வாழ்க்கையில ரிப்பீட்டடா இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ரொம்ப பெரிய ஆபத்து. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை படிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாப்போம். 21:4-5 மூணு வசனங்களை வாசிக்கலாம். எண்ணாகமம் 21:4-5
அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு
ஓர்
என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது
என்ன?
இங்கே அப்பமும்
இல்லை, தண்ணீரும் இல்லை.
இந்த அப்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள்.
எவ்வளவு பெரிய டிராஜடி பாருங்க இந்த இடத்துல. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப தண்ணீர் ஆனாலும் கர்த்தர் அடிக்கடி அற்புதம் மூலமா கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு தினந்தோறும் உழைக்காமலேயே சாப்பாடு கொடுத்தார், மண்ணா கொடுத்தார் இல்லையா? வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட வேண்டிய நிலைமை அவங்களுக்கு கிடையாது. வானத்திலிருந்து தினமும் காலையில் அவளுக்கு மண்ணா இலவசமாய் பொழியப்பட்டது. அதை எடுத்து சாப்பிடலாம். அதை மண்ணாவை எடுத்தார்கள், அதை இடித்தார்கள், பிடிந்தார்கள், அதை அப்பங்களாய் சுட்டு சாப்பிட்டார்கள். பல விதத்தில் அதை ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு இவங்க இந்த மண்ணா 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 எப்ப பார்த்தாலும் மண்ணா, ஏன் நமக்கு ஒரு இறைச்சி இல்லையே என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு எரிச்சல் வந்தது, முறுமுறுப்பு வந்தது. மண்ணாவை குறித்து சொன்னாங்க, இது அற்பமான உணவு. பாருங்க எப்படி பேசுறாங்க, தேவன் கொடுத்த மண்ணாவை அற்பமான உணவுன்னு சொல்றாங்க. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு விசனமாயிருக்கிறது. தேவன் கொடுப்பதெல்லாம் நல்லதாயிருக்கிறது. ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லு, தேவன் கொடுப்பதெல்லாம் நல்லதா இருக்கிறது. தேவன் எதை கொடுத்தாலும் அது நமக்கு நல்லது. அப்போ தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து அதிருப்தி நம்ம வாழ்க்கையில சொல்ற கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கிடைப்பது எல்லாம் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுது. சிலது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சிலது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, ஆனால் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆமேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கிற பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் சரி, அது என்னமோ நமக்கு கண்டிப்பா அது நல்லதா இருக்கும். அது மட்டும் கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆமேன். அது நமக்கு தெரியணும். பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பிடிக்க மாதிரி இல்லாதையும் சரி, நல்லதுன்றது மட்டும் சந்தேகமே இல்லை. தேவன் அதை நல்லதாக கொடுக்கிறார். அப்போ இந்த ஜனங்களுக்கு அது புரியல, என்ன செய்யறாங்க, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு விசனமாயிருக்கிறது. நாங்க அப்ப அதை சொன்ன உடனே கர்த்தர் அதை பொறுத்து கொள்ள முடியல. எவ்வளவு அற்புதங்களை செய்யற, வானத்திலிருந்து மண்ணாவை பொழியறேன், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனால் நான் கொடுக்கிற இந்த மண்ணாவை அற்பமான உணவுன்னு பேசிட்டாங்களே. கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். அவர்களை சூழ்ந்திருந்த அந்த பாதுகாப்பு வளையம் அவர்களை விட்டு விலகி போனது. வனாந்தரத்தில் இருந்த கொள்ளிவாய் சர்பங்கள் ஜனங்களுக்குள் புகுந்தது, அநேகரை கடித்தது, அநேக ஜனங்கள் செத்து போனார்கள். இதுதான் முடிஞ்சது. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? மனரம்யம் இல்லாத ஒரு தன்மை, மனரமியமற்ற தன்மை. அதுதான் இந்த ரிசல்ட், இந்த ட்ராஜடி வந்ததுக்கு ரீசனே, காரணமே மனரமியம் அவர்களுக்குள் இல்லை. அப்ப இது நல்லா தெரியணும், ஒரு தேவ பிள்ளைக்கு என்னைக்குமே மனரமியம் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும், என் தேவன் எனக்கு தருகிறது எல்லாமே நன்மையா இருக்கும், அந்த தெளிவு இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்கணும், அதை குறித்து திருப்தியா இருக்கணும், அதை குறித்து குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற எதை குறித்தும் குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, அதை குறித்து அதற்கு விரோதமாய் பேசக்கூடாது, அதில் திருப்தியாக இருக்க வேண்டும். எல்லாமே நீங்க நினைச்சபடி 100% இருக்கும் சொல்ல முடியாது, ஆனால் அது உங்களுக்கு நன்மையாயிருக்கும். அதை அந்த சென்ஸ் உங்களுக்கு அதை புரிந்து கொண்டு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் அதை சரியாய் செய்கிறார் என்பதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்த தவறாதிருங்கள். அப்ப நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மனரமியம் தேவை. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் அந்த மனரமியம் இருந்தது. அவர் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே போனார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அந்த மனரமியம் இல்லை. அடிக்கடி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க, அடிக்கடி அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், செத்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் மூணாவது பவுல் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மனரம்யம். அது மூணாவது அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ அவர் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். மூணாவது மனரம்யத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிற இருதயம், ரெண்டாவது மனத்தாழ்மை, மூணாவது எந்த சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனரம்யம் அவருக்குள் இருந்தது. நாலாவது காரியம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அங்கே அவர் ஒரு அறிக்கையிடுகிறார், அதை வாசிக்கலாம்.
இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே.
நாலாவது காரியம் சொல்றாரு, இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ அவருக்கு ஒரு சோதனை, மனுஷரை பிரியப்படுத்துகிறதா தேவனுக்கு, தேவனை பிரியப்படுத்துகிறதா, மனுஷருக்கு பிரியமான காரியங்களை உபதேசிக்கிறதா தேவனுக்கு பிரியமான காரியத்தை உபதேசிக்கிறதா. அவர் எந்த காரியத்தில் அவர் அசைஞ்சு கொடுக்கல, முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தரையே பிரியப்படுத்துகிறவராயிருந்தார். ஆமேன். நான் யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரை நாடி போதிக்கிறேனா கர்த்தரை நாடி போதிக்கிறேனா? நான் மனுஷரை நாடி போதிக்கல, கர்த்தரை நாடி போதிக்கிறேன். மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு நான் போதிச்சா நிறைய கூட்டம் கூடலாம், நிறைய பாராட்டுகள் கிடைக்கலாம், ஆனால் தேவன் அதிலே பிரியப்பட மாட்டார். அவர் சொல்ற விஷயம் அதுதான், நான் மனுஷரை பிரியப்படுத்தினால் மனுஷர்கள் பெருங்கூட்டம் கூடலாம், அதனால் ஆதாயம் வரலாம், அதில் பாராட்டு வரலாம், எத்தனையோ மேன்மைகள் எனக்கு கிடைக்கலாம், ஆசீர்வாதம் கிடைக்கலாம், மேன்மைப்படுத்தப்படலாம். அது எனக்கு முக்கியமல்ல, என் தேவனாகிய கர்த்தரையே நான் பிரியப்படுத்த போதிக்கிறேன், அதையே நான் செய்வேங்கிறார். அதுதான் முக்கியம். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், கர்த்தரையே பிரியப்படுத்துவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் மனுஷரையா அல்லது தேவனையா ஒரு க்வெஸ்சன் வந்து நிற்கும். சில விஷயம் செய்தால் மனுஷருக்கு பிரியமாயிருக்கும், ஆனால் அது கர்த்தருக்கு பிடிக்காது. சில விஷயம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும், அந்த விஷயம் மனுஷருக்கு பிடிக்காது. ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்காது, சில விஷயங்கள் தான் ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் மனுஷருக்கும் கர்த்தர் ரெண்டு பேரும் சேர்த்து பிரியப்படுத்தவே முடியாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை நல்லா சொல்றேன் கபடிங்க, கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும். எந்த மனுஷரை பிரியப்படுத்த நீங்க நினைச்சால் அது பின்னால் உங்கள் வாழ்க்கைக்கு வேதனையாய் போயிடும். மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல அவர் ஊழியத்தின் காரியத்தை சொல்றார். ஊழியமா இருக்கட்டும், நடைமுறை காரியமா இருக்கட்டும், நான் சொல்றேன், கர்த்தரைத்தான் பிரியப்படுத்த வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் ஒருவர் இருக்கிறார் சென்னையிலும், அவர் பெரிய சபை இருக்கிறார். அந்த சபையிலே ஒவ்வொரு வாரமும் வேறொரு ஊழியர் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறார். கூட்டத்தில் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், புறஜாதி ஜனங்கள் நிறைய பேர் வராங்க. அப்போ வரும்பொழுது அந்த ஜனங்கள் வராங்க, தங்க பிரச்சனையை சொல்றாங்க, அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, போறாங்க. ஒரு நாள் அந்த போதகர் இடத்துல நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் அந்த சபையை கொடுத்திருக்கிறார், அந்த கூட்டத்துக்கு சபை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சொன்னார், இந்த ஒவ்வொரு வாரமும் இப்படி கூட்ட இடத்துல கூடி வராங்க ஜனங்க, ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, புறஜாதி ஜனங்கள்லாம் வராங்க. சில நேரத்தில் அவர் என்னை தலைமை தாங்கி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்வார், சில நேரத்தில் நான் பேசுவேன், சில நேரத்தில் நான் போயிடுவேன். ஆனால் சில நேரத்தில் கூட்டத்தை பார்த்துருக்கிற அவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது, ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க, ஆனால் ஒருபோதும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பாவத்தை விட வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், இது ஒருபோதும் பிரசங்கிக்கிறதே கிடையாது. வர ஜனங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா போங்க, சமாதானமா போங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, இதையே சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. வேதனையா இருக்குது, இவ்வளவு ஜனங்கள் வராங்க, அதுவும் புறஜாதி ஜனங்கள் வராங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் வராங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படாமல் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேதனையா இருக்கிறது. சில நேரத்தில் நான் தலைமை தாங்க, எனக்கு அதை கொடுக்கும்போது அந்த 5 நிமிஷத்துல நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி நீ நரகத்துக்கு போவே நான் சொல்லிட்டு உட்கார்ந்துருவேன் அப்படின்னார். ரொம்ப உண்மை அது. அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க சொல்லி எங்களுடைய வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பட்டு ஜெபிச்சு அனுப்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி பண்றதுனால தான் கூட்டம் ஜாஸ்தி வருது. நீ மனம் திரும்பு, நீ பாவத்தை விடு, நீ பரிசுத்தமா வாழணும், நீ இல்லாட்டி நரகத்துக்கு போயிடுவே அப்படி எச்சரிச்சா பாதி கூட்டம் ஓடி போயிடும். அடுத்த நாள் அடுத்த வாரம் கூட்டம் வராது, என்னது இப்படி பேசுறாங்களே, ஓடி போயிடும். ஆனால் அந்த பிரசங்கம் தான் பரலோகத்துக்கு ஆட்களை சேர்க்கும். ஆமென். மனுஷரை பிரியப்படுத்த பேசினால் கூட்டம் கூடலாம், எல்லாம் நல்லபடியா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமா இருக்காது. நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், இது பிரசங்கத்துக்கு மட்டும் சொல்லல, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் சொல்றேன். சில நேரத்தில் உங்கள் குடும்பமா கர்த்தரா, உங்கள் நண்பர்களா கர்த்தரா, கேள்வி வரும். யாரை பிரியப்படுத்துறது? சொந்தக்காரங்களா கர்த்தரா? யாரை பிரியப்படுத்துறது? கேள்வி வரும். அந்த நேரத்தில் சொல்றேன், கர்த்தர் பட்சத்தில் நிற்க தெரிய வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அவரை பிரியப்படுத்துங்கள். அதனால எத்தனை பேருடைய விரோதம் வந்தாலும் அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. யார் விரோதிச்சாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லிடு, தப்புனா தப்புன்னு சொல்லிடு. அதை மூடி மறைச்சு மாய்மாலமாக மேல் பூச்சி பூசக்கூடாது. ஆமானா ஆமா, இல்லைனா இல்லை, தப்புனா அது யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான், அதை சொல்லிவிடுங்கள். அதனால நாலு பேருடைய பகை வந்தால் அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்முடைய வாழ்க்கை அது கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் அதை தான் செஞ்சார். மனுஷரை பிரியப்படுத்துறதா கர்த்தரை பிரியப்படுத்துறதா? கேள்வி வரும்பொழுதெல்லாம் அவர் கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்தினார். அவர் மனுஷரை அவர் பிரியப்படுத்தாமல் தன் வாழ்க்கையை கவனமாய் காத்துக்கொண்டார். அடுத்தபடியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். ஐந்தாவதாக, 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கலாம்.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
மேன்மை
பாராட்ட எனக்கு இடமில்லை,
அது என்மேல்
விழுந்த கடமையாயிருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், எனக்கு ஐயோ,
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். இதெல்லாமே பவுலுடைய தன்னை குறித்து தானே சொல்லுகிற அறிவிப்புகள், தன் வாழ்க்கையில் இருந்து தானே சொல்லுகிற காரியங்கள். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு காரியம் தெரிகிறது, சுவிசேஷத்தை நான் அறிவித்து பல ஆயிரங்களான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், இதுல நான் பெருசா என்னை குறித்து பெருமையாய் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதுல தான் சாதிச்சேன்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஏன்? இது கடமை, இது என்மேல் விழுந்த கடமை. இதை செய்யாவிட்டால் எனக்கு ஐயோ. இது கடமை, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இந்த கடமை நான் தவறினால் தேவனாகிய கர்த்தர் என்னை கேள்வி கேட்பார். அதுதான் அவர் உணர்ந்திருந்தார். அப்ப சுவிசேஷம் அறிவித்தல், கர்த்தரை குறித்து அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவித்தல் என்பது ஏதோ செய்யற எக்ஸ்ட்ரா விஷயம் கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடமையாயிருக்கிறது. அது என்னமோ நம்ம எக்ஸ்ட்ரா புதுசா செஞ்ச சாதனம் பண்ற விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு கடமை. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கடமை இருக்குது இல்லையா? குடும்பத்தை கவனிக்கிறோம் கடமை, வீட்டில் சமைக்கிறது கடமை, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது கடமை. இப்படி எத்தனையோ கடமைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலக பிரகாரமாய் கடமைகள் இருக்கிறது. அப்ப அந்த கடமைகளில் இதுவும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு கடமை இல்லையா? எல்லா கடமைகளும் கர்த்தர் உலகத்தில் நமக்கு வச்சிருக்கிறது போல இதுவும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கும் கடமை என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், அதை நம்ம ஏதோ புதுசா நம்ம எக்ஸ்ட்ரா செய்யறத நினைக்காம உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே அதை கண்டிப்பா செய்யணும். பவுலுடைய வாழ்க்கையில் அதைத்தான் செய்தார். நான் சொல்றேன், இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மட்டும்தான் இன்னொரு நபருக்கு ரட்சிப்பை சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இன்னொருவரை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். மற்றவர்களால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. வேற யாரும் அதை செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். மற்றவர்கள் மற்ற காரியத்தை செய்யலாம், சோசியல் சர்வீஸ் எல்லாம் செய்யலாம், புறஜாதி ஜனங்களும் கூட செய்யறாங்க இல்லையா? ஆர்ஃபனேஜ் எல்லாருமே நடத்தலாம், புறஜாதி ஜனங்களும் நடத்துகிறார்கள், அனாதை ஆசிரமங்களை நடத்துறாங்க, சோசியல் சர்வீஸ் எல்லாருமே செய்யறாங்க, கர்த்தரை தேடுகிறவங்க மட்டும் யாரும் என்ன செய்யலாம். ஆனால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் செய்ய முடியும். யாரும் செய்ய முடியாது.
ரொம்ப முக்கியம். சுவிசேஷம் அறிவித்தல் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனையோ உதவி செய்யலாம், தான தர்மம் செய்யலாம், உதவி செய்யலாம், அது செய்யலாம், இதை செய்யலாம், எல்லாம் செய்யலாம், மற்ற ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். இதை நம்ம தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, யார் வேணா செய்ய முடியும். கர்த்தரை அறியாத மனுஷர்கள் செய்ய முடியும் அதை. ஆனால் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவத்தை ரட்சிக்கப்பட்ட நம்ம மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற வேற யாருமே செய்ய முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், நம்மை தவிர வேறு யாருமே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க இல்லையா, இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வழி தடம் மாறி போய்விடுகிறது. ஆரம்பத்தில் வல்லமையான ஊழியர்களாய் உருவெடுத்தவர்கள் பிற்காலத்திலே தடம் மாறி ஆர்ஃபனேஜ் வார்டனா மாறிடுறாங்க. எப்படி மாறி போய்கிறது, தடம் மாறி போய்விடுகிறது, சோசியல் சர்வீஸ் போய்விடுகிறது, ஆர்ஃபனேஜ் வைத்துக் கொண்டு மாறிவிடுகிறது, தடம் மாறி போய்விடுகிறார்கள். நான் சொல்றேன், ஆர்ஃபனேஜ் யார் வேணும் நடத்தலாம், யார் வேணும் நடத்தலாம், கர்த்தரை அறியாதளோடு நடத்த முடியும், யார் நடத்த முடியும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ரட்சிக்கப்பட்ட நம்ம மட்டும்தான் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகள், மிகப்பெரிய ஒரு கடமை நம்ம தலை மேல இருக்குது, கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்யும். அந்த கடமை தவறினால் பிற்காலத்தில் நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். எதைக்குமே சொல்ல, கடமை தவறினால் பின்னால நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடல் உண்டு, எல்லா பாடல் புத்தகத்திலும் ஒரு பாடல் இருக்கிறது, கரையேறி உம்மதண்டை நிற்கும்போது ரட்சகா என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வாலிபனால் எழுதப்பட்ட ஆங்கில பாடல், அது அதன் தமிழாக்கம் தான் நம்மளுக்குள்ள இருக்க, எல்லா புக்குள்ளையும் இருக்கும், அது பழைய பாடல். அந்த பாடலின் பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்க அந்த பாடல். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வெறும் கையனாக நின்று கண்டுகொள்ளலாகுமோ, வாழ்நாளெல்லாம் வீண்நாளாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், விட்ட நன்மை அழுதாலும் வருமோ. ஆழமான ஒரு பாடல், இருதயத்தின் வேதனையை அப்படி புனிந்து ஊற்றிவிட்ட ஒரு பாடல் அது. அதை ஒரு வாலிபன் தன்னுடைய மரணத்தின் நேரத்தில் எழுதினான். அது அவன் ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்தவன், கர்த்தரை அறியாதவனாய் வாழ்ந்தான், குடித்தான், வெறித்தான், தன்னுடைய வாழ்க்கை கர்த்தரை அறியாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். சரீரம் பாதிக்கப்பட்டது, நுரையீரல் பாதிக்கப்பட்டது, குடலெல்லாம் எரிந்தது. கடைசியில் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணம் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. அவன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவனை கவனித்துக் கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ், ஒரு நல்ல விசுவாசி, அந்த வாலிபனுக்கு ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லி நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், ஏன்னா அவளுக்கு தெரியும் அவன் மறிக்க போகிறான். அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும், ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மறிக்க போகிறான் தெரியும். அவளுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறாள், ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறாள், அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவளை எதிர்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை கொண்டு வந்து அவனிடத்தில் கொடுத்து, இதை வாசி, இயேசுவின் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்தாள். அதை வாங்கி தூக்கி வீசி எரிந்து விட்டான், அந்த அறையில் தூக்கி எரிந்து விட்டான். நாட்கள் கடந்து போனது, அவனுடைய சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டே போனது. அந்த நர்ஸ் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான், அவனுடைய சரீரம் மரணத்தை நோக்கி வேகமாய் போக ஆரம்பித்தது. ஒரு நாள் அவனுக்கு மரண பயம் அவனை பிடித்தது, தன் நிலைமை பார்த்தால் கண்டிப்பாக நான் சாக போறேன்னு தெரிஞ்சது, பயம் பிடித்தது. பயத்தோடு அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான், வாசித்தான், வாசிக்க முடித்தான், ஒரு பாவி என்பதை உணர்ந்தான், இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை உணர்ந்தான். உணர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவன் தன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தான், பாவ அறிக்கை செய்தான். அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது தன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டான். வாசித்தான், 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 முழு வேதாகம் முழு புதிய ஏற்பாட்டையும் வாசித்தான். ஒரு நாள் அவன் சரீரம் மரணத்தின் எல்லையிலே வந்து மரித்து விட்டான். மரித்த பிறகு அந்த புதிய ஏற்பாடு அவன் படுக்கையிலே கிடந்தது. அந்த நர்ஸ் அதை எடுத்து பார்த்தார்கள். முதல் பக்கத்திலிருந்து அவன் அந்த புதிய ஏற்பாட்டை கோடிட்டு கோடிட்டு கருத்தாய் வாசித்திருந்தான். ஒரு பக்கத்தில் வரும்பொழுது தன்னுடைய சாட்சியை அவன் எழுதி வைத்தான். நான் இன்றைக்கு என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து விட்டேன், என் பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதி போட்டு அந்த நேரத்தில் அவன் ரட்சிப்பு எழுதியிருந்தான். திருப்பிக் கொண்டே வந்தார் கடைசி பக்கத்துக்கு பிறகு, அந்த ஒயிட் லாஸ்ட் ஷீட்ல, அந்த ஒயிட் பேப்பர்ல பார்க்கும் பொழுது அவன் தன் இருதயத்தின் வேதனை எழுதி வைத்திருந்தான். அவன் எழுதி வைத்திருந்த காரியம் அதுதான், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த, இப்ப நான் பரலோகத்துக்கு போக போறேன், அந்த சந்தோஷம் இருக்குது, ஆனாலும் கூட நான்
கர்த்தருக்கு ஒன்றும் செய்யாமல் பரலோகத்துக்கு போறனே, அவருக்காக நான் ஒன்றையுமே செய்யவில்லையே என்று சொல்லி தன் வேதனை எழுதிவிட்டு இந்த பாடலை எழுதி வைத்திருந்தான். வாழ்நாள் எல்லாம் வீண் நாளாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், விட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமோ. அதுதான் அவனுடைய உண்மையான மனவேதனையை அப்படியே கொட்டி வைத்து இந்த பாடலாக எழுதிவிட்டு அவன் கண்களை மூடினான். அவன் பரலோகம் செல்ல போகிறோம் என்ற சந்தோஷம் அவனுக்குள் இருந்தாலும் ஒன்றும் கர்த்தருக்கு செய்யவில்லையே என்ற வேதனையும் அவனுக்கு இருக்கத்தான் செய்தது. அதனால் சொல்றேன், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை, அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் சந்தோஷமா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இது பவுலுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஐந்தாவது சாட்சி. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று பவுல் சொன்னார். தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மாதிரி, ஒரு முன்மாதிரியை அவர் வைத்துவிட்டு சென்றார். இப்படித்தான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று தன் வாழ்க்கையை மனுஷர்களுக்கு சாட்சியாய் வைத்தார். விசுவாசிகளுக்கு தன் வாழ்க்கையை ஒரு வெளிப்படையான சாட்சியாய் வைத்தார். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளக்கூடியதாயிருந்தது. அவருடைய ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த நாளில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்ற கேள்வியோடு அவர் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். தேவ சித்தத்தை முதல் ஸ்தானத்தில் வைத்து, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியோடு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானம். கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ சித்தம் முதலாவது. இரண்டாவது, நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்று சொல்லுகிறார். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு வளர்ந்த அப்போஸ்தலனாய் அவர் காட்சி அளித்தாலும் அந்த நிலைமையில் சொல்றார், நான் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினைக்கவே இல்லை. மனத்தாழ்மை, கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அவருக்கு இருந்தது. தேவ பிள்ளையே, இரண்டாவது, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனத்தாழ்மை நமக்கு என்னைக்குமே இருக்கணும். அந்த தாழ்மை தான் நம்மை உயர்த்தும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மூன்றாவது, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மூன்றாவது என்ன? மனரமியம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பரிபூர்ணமாயிருக்கவும், குறைவுபடவும், பட்டினியாயிருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். தேவ பிள்ளையே, சூழ்நிலைகள் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்காது. சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் நீங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் இருக்கும், சிலது அப்படி இருக்காது. ஆனால் ஒரே நிலையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்புகிறபடி இருந்தாலும் சரி, அல்லது விரும்புகிறபடி இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு நல்லதாய் இருக்கிறது. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் ஆடல் பாடல் கொண்டாட்டம், அடுத்த நேரத்திலேயே அவர்கள் வாழ்க்கையிலே வந்தது முறுமுறுப்பு. வெற்றியை கொண்டாடின அவர்களுக்கு மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது மனரமயமாயிருக்க அவங்களுக்கு தெரியல, முறுமுறுத்தாங்க. அவர்களால் அந்த முறுமுறுப்பு நிமித்தம் அநேக பாடுகளை அவர்கள் பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, மனரமியம் மூன்றாவது நமக்கு இருக்கணும். நாலாவது பார்க்கும் பொழுது, மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த நாடுகிறேன்? சில நேரத்தில் நீங்க எல்லாரையுமே பிரியப்படுத்த முடியாது. உங்க வாழ்க்கையில கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்தணுன்றது வைராக்கியமா இருக்கு. பவுல் அப்படித்தான் இருந்தார். நான் சத்தியத்தை சொல்வதனால் உங்களுக்கு சத்துருவானேனோ என்று கேட்கிறார்.
அவர் சத்தியத்தை பேசினதுனால நிறைய பேருக்கு அவரை பிடிக்கல, அவருடைய பிரசங்கத்தை நிறைய பேருக்கு பிடிக்கல. கடுமையாய் பேசினார், கடிந்து கொண்டார், அது நிறைய பேருக்கு பிடிக்கல. கவலைப்படாதீங்க சொன்ன நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடிந்து கொண்டு எச்சரிப்பு கொடுத்து பாவத்தை குறித்து கண்டித்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அது அன்றைக்கு பவுலுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவர் மனுஷரை பிரியப்படுத்துகிறவராய் பிரசங்கிக்கவில்லை, கர்த்தரையே பிரியப்படுத்துகிறவராய் பிரசங்கித்தார். தேவ பிள்ளையே, மனுஷரை பிரியப்படுத்த நினைச்சு கர்த்தரை துக்கப்படுத்திடாதீங்க. ஒரு போதும் எந்த மனுஷரா வேணாலும் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தரை பிரியப்படுத்துகிறதில் வைராக்கியம் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தன்மேல் விழுந்த கடமை என்று சொன்னார். அது எக்ஸ்ட்ரா காரியம் அல்ல, தனக்கு நியமிக்கப்பட்ட கடமை என்று உணர்ந்திருந்தார். தன் வாழ்க்கை முழுவதையும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலேயே செலவிட்டார். அப்போஸ்தல நடபடிகள் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் ஒரு வீட்டிலே, வாடகை வீட்டிலே இருந்து ஜனங்களுக்கு அவன் போதித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி முடிவடைகிறது. பவலை குறித்து சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை அதுதான், அவன் போதித்துக் கொண்டிருந்தான் என்று அவனுடைய வாழ்க்கை குறித்து முடிவு கொடுக்கப்படுகிறது. அவன் வாழ்க்கையின் முடிவை சரித்திரமாய் வேதம் எழுதப்பட்டிருக்கிறதான, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான கடைசி காரியம் என்ன தெரியுமா? அவன் போதித்துக் கொண்டிருந்தான், உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான். அதுதான் பவலை குறித்து எழுதப்பட்ட ரெக்கார்டு, கடைசி ரெக்கார்டு அதுதான். கடைசி வரைக்கும் சுவிசேஷத்தை போதித்துக் கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பவுல் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாட்சியை, தேவ கிருபையினாலே அவர் வாழ்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தருடைய பலத்தினால் அவர் வாழ்ந்தார். கர்த்தர் அவரை வாழ வைத்தார், அதே கர்த்தர் நம்மையும் வாழ வைப்பார். இதுதான் காரியம். பவுலை அப்படி வாழ வைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படி வாழ வைக்க முடியும். இந்த காரியம் பவுலால் வந்ததல்ல, கர்த்தரால் வந்தது. அதே காரியத்தை அதே கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுப்பாண்டவரே, நான் இன்றைக்கு கேட்ட இந்த ஐந்து குறிப்புகள், இந்த காரியங்களின்படி என் வாழ்க்கை இருக்கணும்ப்பா. இந்த வசனங்களுக்கு முன்பாக நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். பவுலை இப்படி வாழ வைத்த ஆண்டவர் என்னையும் இப்படி வாழ வைக்க முடியும். பவுலை இப்படி சாட்சியாய் நிற்க வைத்த ஆண்டவராகி உமக்கு என்னையும் அப்படி சாட்சியாய் வாழ வைக்க முடியும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே கேட்போமா? கேளுங்க. ஆண்டவரே, நானும் இது போல ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய். நானும் இப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள பிரயோஜனமான உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, என் ஆண்டவராகிய கர்த்தர் பவுலை இப்படி வாழ வைத்தவர், எங்களையும் அதே போல வாழ வைக்க முடியும் என்பதை விசுவாசித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் இது போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எங்களை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை பின்பற்ற கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. பவுலை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை கற்றுக்கொண்டார்கள், அதே போல எங்களை பார்க்கிறவர்கள் இந்த சந்ததியில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற முறையை கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கை பேசட்டும், எங்கள் வாய் மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கை பேசட்டும், ஜனங்களுக்கு எங்கள் வாழ்க்கை பேசட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையினால் எங்களை கனப்படுத்தி நடத்துவதற்காய் சோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.